நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவில் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான பல அம்சங்களை பற்றிய நடைமுறை தகவல்களை தரும் ஆஸ்திரேலியாவை அறிந்து கொள்வோம் SPS ஆடியோ பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா விலங்கு பிரியர்களின் தேசம். உலகிலேயே செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களை அதிகம் கொண்ட நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்றாகும். கிட்டத்தட்ட 3/2 வீடுகள் தங்களுடன் ஒரு செல்ல பிராணியை கொண்டுள்ளன. நீங்கள் இதற்கு முன்பு செல்ல பிராணிகளை கொண்டிருக்கவில்லை என்றால் சில முக்கியமான விவரங்களை தவறவிடுவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே சட்டப்பூர்வ கடமைகள் முதல் அன்றாட பராமரிப்பு வரை ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒவ்வொரு புதிய செல்ல பிராணி உரிமையாளரும் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை இந்த விவரணத்தில் பார்ப்போம். இதனை ஆங்கிலத்தில் தயாரித்தவர் ஜோயி தொமைடோ, தமிழில் தரும் நான் ரேணுகா துரைசிங்கம். செல்ல பிராணியை வைத்திருப்பது நம்ப முடியாத அளவிற்கு பலன் அளிக்கும் என்பதை செல்ல பிராணி உரிமையாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் பொறுப்புகளை பொறுத்தவரை அது பெரும்பாலும் ஒரு குழந்தையை வளர்ப்பதோடு ஒப்பிடப்படுகிறது. செல்ல பிராணியாக ஒரு நாயை வளர்க்க ஆரம்பித்ததிலிருந்து தாம் அடைந்துள்ள மகிழ்ச்சி பற்றி விவரிக்கிறார் விந்தியா நிவன்ஹலட்ஸ்.
Truly the sheer joy of waking up and seeing a beaming face, and whenever you get home you see a wagging tail, and if there are days when you're feeling low you still have an obligation to take your dog on a walk, and it brings you so much joy because you are forced to think beyond your own self, and that's the true joy of having an animal, I feel.
மகிழ்ச்சியைப் போலவே ஒரு செல்ல பிராணியை வைத்திருப்பதில் நிறைய பொறுப்புகளும் உள்ளன. அவ்வப்போது நீங்கள் பயணம் செய்யும் போது ஒரு பராமரிப்பாளரை கண்டுபிடிப்பது முதல் உங்கள் செல்ல பிராணியை அதிக நேரம் தனியாகவோ அல்லது செயலற்றதாகவோ இருக்க விடாமல் பார்த்துக் கொள்வது போன்ற அன்றாட பொறுப்புகள் வரை ஒரு விலங்கை பராமரிப்பதற்கு திட்டமிடல் மற்றும் அர்ப்பணிப்பு தேவை என்கிறார் விந்தியா நிவன்ஹலட்ஸ்.
It requires so much planning. For the first few years of Albert's life, we would take him to the dog park in the morning and in the evening. So that was a solid 1 hour of running in the morning and 1 hour of running in the evening. And we did that because he didn't have a backyard.
ஆஸ்திரேலியாவில் நாய்கள் மற்றும் பூனைகள் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுவது மிகவும் பொதுவானது என்பதால் அவற்றின் பராமரிப்பை சுற்றி குறிப்பிட்ட சட்டங்கள் உள்ளன. செல்ல பிராணி சட்டங்கள் மாநிலத்திற்கு மாநிலமும் கவுன்சிலுக்கு கவுன்சிலும் மாறுபடும் என்றாலும் பூனை மற்றும் நாய் உரிமையாளர்களுக்கான சில சட்ட தேவைகள் நாடு தழுவிய அளவில் பொருந்தும் என்று விளக்குகிறார் அனிமல் டிஃபெண்டர்ஸ் ஆபீஸின் வாலண்டியர் மேனேஜிங் சாலிசிட்டர் டாரா வார்ட். குறிப்பாக உங்கள் செல்ல பிராணியை அடையாளம் காண உதவும் வகையில் மைக்ரோசிப் பொருத்தும் செயல்முறையும் இதில் அடங்கும் என்கிறார் அவர்.
It's a tiny chip the size of a grain of rice, and it's inserted in the neck or shoulders area of the dog and cat. The vet or the person who inserts the microchip will record on the database information about who owns this animal and who to contact should the animal be lost. If you don't and your animal is picked up by a ranger or a council officer, you can be hit with a financial penalty if you haven't microchipped your cat or your dog.
அனைத்து பூனை மற்றும் நாய் உரிமையாளர்களும் தங்கள் செல்ல பிராணிகளை தங்கள் உள்ளூர் கவுன்சிலில் பதிவு செய்வது கட்டாயமாகும். மைக்ரோசிப் பொருத்துவதும் பதிவு செய்வதும் ஒன்றுதான் என பலர் நினைப்பதாகவும், ஆனால் அவை இரண்டும் வேறு வேறு நடைமுறைகள் என்றும் டாரா வார்ட் கூறுகிறார்.
These are two entirely separate processes. Microchipping is about identifying your cat or your dog. Registering is about putting the details of your dog or your cat on the government list of pets. So you have to register your animal with the local government. And that usually involves a small fee. In some places, it can be a one-off. In other places, like the ACT, you have to update it every year.
செல்ல பிராணிகளுக்கு டீசெக்ஸிங் எனப்படும் இனப்பெருக்கம் செய்ய முடியாதவாறு தடுக்கும் நடைமுறையை பொறுத்தவரை இதற்கான சட்டம் ஒரு அதிகார வரம்பிலிருந்து மற்றொரு அதிகார வரம்பிற்கு மாறப்படுகிறது.
Some states and territories make it mandatory. In the ACT, for example, at a certain age, and it can vary from a dog or a cat, you have to have your dog or your cat desexed. If you don't want to do that, there are other legal processes you have to go through. In New South Wales, for example, the cat doesn't have to be desexed, but if you are the keeper of a cat who is not desexed and is older than 4 months, you have to obtain a permit. In other words, it will cost a lot more if that animal is not de-sexed.
பூனைகள் மற்றும் நாய்கள் வளர்ப்பதை ஒழுங்குபடுத்துவதற்கு கவுன்சில்கள் பொறுப்பாக இருப்பதால் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தங்கள் உள்ளூர் கவுன்சிலில் உள்ள குறிப்பிட்ட சட்டங்களை சரிபார்க்குமாறு டாரா வோர்ட் அறிவுறுத்துகிறார்.
I would reach out to your local council because the actual laws about dogs and cats are managed at the local council level. Do try to get across them because you really want to avoid getting into legal issues about your animals.
இதுவரை சட்டப்பூர்வ தேவை இல்லை என்றாலும் கூட நாய் உரிமையாளர்களுக்கு பொருத்தமான பயிற்சி பரிந்துரைக்கப்படுகிறது. இதன் மூலம் நாய்களின் நடத்தை மாற்றங்களை புரிந்து கொண்டு குறிப்பிட்ட சிக்கல்களை அவர்களால் தீர்க்க முடியும் என்கிறார் RSPCA விக்டோரியாவின் சீனியர் அனிமல் கேர் மேனேஜர் நாடியா பீரிஸ்.
There's structured learning. The trainers themselves follow a very structured program, so it's consistent. They understand behavior modifications, so they can address specific problems depending on what your pet is showing. And it's been proved to improve bonding with the owners, and it's also great for socialization, especially when it comes to puppy classes. So from an early age, as soon as you can get puppies with other dogs, the better.
செல்ல பிராணிகளுக்கு பல் பராமரிப்பு தேவையில்லை என்பதும் வீட்டிலேயே உள்ள செல்ல பிராணிகளுக்கு ஒட்டுண்ணி கட்டுப்பாட்டு சிகிச்சைகள் தேவையற்றவை என்பதும் இரண்டு பொதுவான தவறான கருத்துக்கள் என நாடியா பெரிஸ் கூறுகிறார்.
A big one is that pets don't need dental care. And I can tell you one of the things that our vets are very busy with are dentals for cats and dogs. So good dental care for your pet is very important. Another one is worming and flea treatments being unnecessary for indoor pets when we as humans walk around outside and we can bring in lots of parasites on our shoes. So it is very important, even if you have an indoor pet, to make sure that you're doing worming and flea control on them.
நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு ஒழுங்கான மருத்துவ பரிசோதனைகள் தேவை எனவும் உடல்நல சிக்கல்கள் உள்ள விலங்குகளுக்கு அடிக்கடி மருத்துவ பரிசோதனைகள் தேவை எனவும் லோட் ஸ்மித் விலங்கு மருத்துவமனையின் கேம்பர்ஃபீல்டு தளத்தின் வெட் டைரக்டர் டாக்டர் கேட் கலஸ்வஸ்கி விளக்குகிறார்.
Initially, when they're young, we might see them every month for the first 2 or 3 vaccinations. And then after that, it'll be a yearly checkup. Generally, we'll give them a booster vaccination at that time as well, but not always. Really depends on the animal and what sort of vaccine they need. Animals with chronic health conditions, so we'll see animals with heart disease or skin issues. We might see them more regularly. Generally, any animal with chronic disease, we'll see them at least every 6 months.
ஆக மொத்தம் மனிதர்களைப் போலவே உங்கள் செல்ல பிராணியின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் ஏதேனும் மாற்றங்கள் விலங்குகள் நல மருத்துவரை பார்க்க தூண்ட வேண்டுமென்று டாக்டர் கேட் கலஸ்வெஸ்கி கூறுகிறார். திடீர் சோம்பல் அல்லது பிற அசாதாரண அறிகுறிகள் போன்ற எதையும் நீங்கள் கவனித்தால் அவை தொடர்பில் பரிசோதித்து பார்ப்பது நல்லது.
இது ஒரு SBS ஆடியோ பாட்காஸ்ட் ஆகும். மேலும் பல ஆஸ்திரேலியாவை அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகளுக்கு sbs.com.au/australia explained-க்கு செல்லுங்கள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.